இந்த காலகட்டத்தில் நீங்க நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற ஆளுங்களா இருந்தா எவ்வளோ மோசமான கதைகளை நம்ம படிக்கிறோம். கொலைகளை பத்தி, கொள்ளைகளை பத்தி, சின்ன பிள்ளைகளை கெடுக்கிறத பத்தி, சீரியல் கில்லிங், தொடர்ந்து ஒரே ஆள் பல பேரை கொலை பண்றத பத்தி. நான் கூட சமீபத்தில் ஒரு கதை படித்தேன், நம்ம 10 வருஷத்தில் நடந்த மிக மோசமான கிரைம் அப்படின்னு படிக்கும்போது, நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உலகத்தில் எவ்வளவு தீமை நிறைஞ்சிருக்குன்ற ஒரு ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்படுது. எவ்வளோ தீமை, எவ்வளோ பயங்கரம், எவ்வளோ கெட்டு போயிருக்கு உலகம் அப்படின்னு. உலகம் இந்த இப்போல்லாம் நியூஸ் மீடியா எங்கப்பார் கேமரா இருப்பதுனால் எல்லா மனிதர்களையும் கவனிக்கும்படி சர்வேலன்ஸ் நிறைய இடங்கள்ல இருக்கிறதுனால நமக்கு நல்லா தெரியுது உலகம் தீமையினால தீட்டுனால நிறைஞ்சிருக்கு. கேள்வி என்னன்னா, இவ்வளவு பயங்கரமான தீமைகள், மோசங்கள் எங்க இருந்து வருது இல்லைங்களா? அதுதான் கேள்வி. இது காலாகாலத்தின் கேள்வி அப்படின்லாம். ஒவ்வொரு குடும்பமும் சில நேரங்கள்ல தங்களுடைய குடும்பத்தில் ஒரு பயங்கரம் நடக்கும்போது கேட்குற ஒரு கேள்வி, எவ்வளோ எப்படி எங்க குடும்பத்தில் இப்படி ஒரு தீமை நடந்துச்சு, எப்படி எங்க பிள்ளைகிட்ட போய் இது வந்துச்சு, எப்படி என் கணவன் கிட்ட போய் இப்படி வந்துச்சு, எப்படி என் மனைவி கிட்ட போய் இப்படி வந்து அதிர்ச்சியில இந்த தீமை எப்படி இவங்ககிட்ட இருந்து வரலாம் அப்படின்னு அதிர்ந்து போய் நம்ம கேட்குற கேள்வி. ஒரு தேசமாக நகரமாக கூட நம்ம ஊர்ல எப்படி இப்படி நடக்கலாம், இவ்வளோ பயங்கரம் நடந்துச்சு அப்படின்னு. பொதுவா எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, இந்த தீமை எல்லாம் எங்க இருந்து வருது, வெளி உலகத்திலிருந்து வருது இல்லைங்களா? வெளி சவகாசங்கள், உறவுகள்னால கெட்ட ஜனங்கள் கிட்ட இருந்து வருகிறது. நம்மள கெடுக்கிற காரியம் வெளியில இருந்து வருகிறது. இதுதான் ஐடியா. நம்ம எல்லாருக்குமே நம்மளையும் நிறைய பேர் இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்துறோம். இன்னைக்கு நம்ம படிக்கிற மத்தேயு பகுதி ஆண்டவர் ஒரு புரட்சிகரமான ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துறார். அதுல என்ன, எல்லா தீமையும் வெளியிலிருந்து வராமல் மனுஷனுக்குள்ள இருந்துதான் வருது. வெளியில இருந்து இல்லை, அது நமக்குள்ள இருந்துதான் வருது. அசாதாரண ஜனங்கள் தான் அசாதாரணமான தீமைகள் செய்வார்கள் இல்லை, நம்மள போன்ற சாதாரண ஜனங்களும் மிக கொடுமையான அசாதாரண தீமைகளை செய்ய வல்லவர்கள். அந்த பெரிய சத்தியம், ரொம்ப பெரிய சத்தியம். நம்முடைய மிக பெரிய பிரச்சனை வெளியில உள்ள அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்த்து படிக்க போறோம். உலகமும் வெளி வேஷம் போடுற மத மக்களும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதை ரொம்ப வெறுப்பாங்க, இதை கேட்கறது கூட வெறுப்பாங்க. ஏன்னா அவங்க தங்களை பற்றி ஒரு நல்ல சுயநீதி எண்ணம், நான் எவ்வளோ நல்லவன், நான் எவ்வளோ இது அப்படின்னு தங்களை நல்லவங்களா பார்த்து பழகினவங்க தங்களுள்ள இருந்து வருகிற தீமை, தங்க வாயிலிருந்து வருகிற தீமைக்கு மற்றவங்கள தான் குற்றப்படுத்துவாங்களே தவிர, இதோ அவனால தான் நான் இப்படி இருக்கிறேன், இதோ என் மனைவினால தான் நான் இப்படி இருக்கிறேன், என்னை வளர்த்த விதத்தினால தான் நான் இப்படி இருக்கிறேன், என் பிள்ளைகள்னால தான் நான் இப்படி இருக்கிறேன், அந்தனால தான் பேசுறேன். மற்றவங்களை பிளேம் பண்ணி தங்களை நல்லவங்களா பார்க்கிற மக்களுக்கு இது தடையா இருக்கும், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த சத்தியத்தை நம்ம பார்த்து படிப்போம். ஆண்டவர் தான் நம்ம கண்களை திறந்து இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். போன வாட்டி மத்தேயு 15வது அதிகாரம் நம்ம போன வாட்டி எப்போ சந்திச்சோம்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் போன வாட்டி சந்திக்கும் போது அது ஆரம்பிக்கும் போது 1-20 வரைக்கும் ஒரு முக்கியமான சத்தியம், தேவனை ஆராதிக்கும் போது, உண்மையான தேவனை ஆராதிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான காரியங்கள் என்ன, எப்படி ஆராதிச்சா அவர் அதை ஏற்றுக்கொள்வார். எங்க மென்ஸ் மீட்டிங்ல வந்து நம்ம விசுவாச அறிக்கை படிச்சுட்டு வரும்போது ஒரு 4 வாரம் கிட்ட அது சிந்திச்சோம். நம்ம ஆராதனையில எது எது இருக்கணும், எப்படி செய்யணும், எப்படி மாத்திக்கணும். இந்த பகுதியில 2 முக்கியமான காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்துறார். ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனையில 2 முக்கியமான காரியம் என்ன, 1-9 வரைக்கும் ஒரு சத்தியம், தேவனுடைய ஆராதனைய எது வழி நடத்தணும், பாரம்பரியத்தின்படி நம்ம நடத்தணுமா இல்ல ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடத்தணுமா, சத்தியத்தின்படி நடத்தணுமா? அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. அதுல ஒரு பிரசங்கம் கூட பாரம்பரியத்தின் மகாபெரிய ஆபத்து, த டெட்லி டேஞ்சர் ஆஃப் ட்ரெடிஷன் அப்படின்னு ஒரு பார்த்து முடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு யாருக்காவது நீங்க அட்டன் பண்ணாமல் இருந்தா அது ஞாபகம் இல்லாமல் இருந்தா அதை பார்த்துக்கலாம், நான் ரிவ்யூ பண்ண விரும்பல. அந்த பகுதியில் என்ன நடக்குது, அந்த கான்டெக்ஸ்ட்ல பரிசேயர்கள் வந்து ஆண்டவரை குற்றப்படுத்தணும்னு வராங்க. வந்து உங்க சீஷர்ல எங்க பாரம்பரியத்தை மீறி நடக்கிறார்கள், என்ன பண்றாங்க, கை கழுவாம சாப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பதிலாக ஆண்டவர் வந்து நீங்க ஏன் உங்க பாரம்பரியத்தை காக்கணும்னு தேவனுடைய கற்பனையை மீறுறீங்க. அவரும் ஒரு உதாரணம் கொடுக்கிறார், என்னது, தகப்பன் தாயும் கனம் பண்ணணும்னு அஞ்சாவது கற்பனை சொல்லுது, ஆனா நீங்க உங்க பாரம்பரியத்தை வைத்துக் கொண்டு கோர்பான் என்ற ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த ஆண்டவருடைய கற்பனையே வீணாக்கிட்டீங்க இல்லைங்களா, அவமாக்கிட்டீங்க, இல்லாதபடிக்கு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி அவங்க முகமுடிய கெழிச்சு அவங்களுக்கு ஒரு பேரை கொடுத்தாரு, நீங்க யாரு, மாயக்காரர்களே, மாயமாலக்காரர்களே, நீங்க மாயமாக டிராமா பண்றவங்க, உண்மையாவே நீங்க கடவுளுடைய பிள்ளை இல்ல, உண்மையாவே ஆண்டவருடைய வேலை உங்களுக்குள்ள நடக்கல, ஆனா அப்படி இருக்கிற மாதிரி நீங்க நாடகம் போடுறீங்க. அப்படி ஆண்டவருடைய கற்பனையை ஃபாலோ பண்ண உங்களால முடியவே முடியாது, ஆனா அந்த ஃபாலோ பண்ண முடியாதுன்றதுக்காக உங்க பாரம்பரியத்தை ஒரு சாக்காக வைத்து கொண்டு அதனாலதான் நாங்க ஃபாலோ பண்ணலன்றீங்க, யூ ஆர் எ ஹிப்போக்ரிட். நீங்க செய்யறதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி பாரம்பரியத்தை பயன்படுத்தி ஆண்டவருடைய கற்பனையை அவமாக்குறதுக்கு காரணம் என்ன, நீங்க மாயமானக்காரர்கள். ஒரு ஐசாயாவையும் கோட் பண்ணதை நம்ம பார்க்கிறோம், 9வது வசனத்தில், இந்த ஜனங்கள் தங்கள் நாவினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவங்க இருதயமும் என்னை விட்டு தூரமா இருக்கிறது, மனிதர்களுடைய கற்பனைகளை உபதேசங்களா போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அதைத்தான் நம்ம பார்த்தோம் 1-9. இன்னைக்கு தொடர்ந்து அதை பார்க்க போறோம். அந்த 1-9 வரைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியம் என்ன, தேவனை ஆராதிக்கும் போது நம்மளை நடத்தக்கூடிய காரியம் எது மட்டும்தான் இருக்கணும், வேதம் தான். பாரம்பரியத்தின்படி நம்ம ஆராதனையை நடத்தக்கூடாது, வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம நடத்தணும். அதை நம்ம பார்த்துக்கிட்டோம், பாரம்பரியத்துக்கு எந்த விதமான இடம் கொடுக்க கூடாது, கொடுத்தோன்னா அது தேவனுடைய கற்பனையை அவமாக்கிடும். நம்ம பார்த்து அதோட ஆபத்தை படிச்சோம். ஓகே, நம்மளாம் ரிஃபார்ம்டு சர்ச் இல்லையா, நம்ம வெறும் பைபிள் படிதான் நடத்துவோம், பாரம்பரியத்துக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம், வேதத்தை பாடுவோம், வேதத்தை பிரசங்கிப்போம், வேதத்தை தான் ஜபம் பண்ணுவோம், வேதத்தை தான் எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு அது மட்டும் இருந்தா போதுமா, எங்களுடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எல்லாம் பிப்ளிக்கல் அப்படின்னு வேதத்தின்படியே எல்லாத்தையும் நம்ம செஞ்சோம்னா அந்த ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? வெறும் அந்த ஃபார்ம் ஒண்டி எல்லாம் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் பைபிள் படி இருக்குது, எல்லாம் ரிஃபார்ம் சர்ச்ன்னு சொல்லிக்கிறோம், சத்தியம்னு சொல்லிக்கிறோம், ஆனா அதன்படியே நம்ம செஞ்சிட்டோம்னா அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? அது மாத்திரம் பத்தாது. அதைத்தான் நமக்கு 10-20 வரைக்கும் காட்டுகிற சத்தியம். 10-20 வரைக்கும் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆராதனையில வெளிப்பிரகாரமான சடங்கோ வெளிப்பிரகாரமான முறை முக்கியமா, அந்த ஆராதிக்கிற மக்களுடைய இருதயத்தின் நிலை முக்கியமா? That is the point. எல்லாத்தையும் நம்ம ஒழுங்கா செய்யறோம், ரிஃபார்ம் சர்ச்னு பேரை வச்சுக்கிறோம், ரிஃபார்ம்டு படி நம்ம நடக்கிறோம், சத்தியங்களை நம்புறோம், அதை நம்புறோம், ஆனா நம்ம இருதயங்கள் எல்லாம் சரியான நிலையில் இல்லாம தீட்டுப்பட்ட நிலையில இருந்துகிட்டு நம்ம அந்த ஆராதனையை செய்தோம்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஆராதனை. பாருங்களேன், அதான் இங்க வலியுறுத்துறத பாக்குறோம். நம்ம ஆராதனை முறை மாத்திரம் வேதத்தின்படி இருக்கிறது இல்ல, நம்ம இருதயமும் சரியான நிலையில் இருக்கணும். அந்த பார்ப்போம் என்ன ஆராதனையில முக்கியம், இருதயத்தின் நிலையா வெளிப்பிரகாரமான சடங்கா? இந்த பகுதியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில முக்கியமாக சொல்லப்படுற ஒரு வார்த்தை என்னன்னா தீட்டு, டிஃபைல், தீட்டு. அது 5 தடவை வரும், நீங்க பாத்தீங்கன்னா தீட்டுன்னா என்ன, அழுக்காவது, கெட்டு போறது, ஒரு தீட்டுப்பட்டு போறது. புதிய ஏற்பாடுல பல இடங்கள்ல அது பயன்படுத்தப்படுது, பழைய ஏற்பாடுல வந்து 225 தடவை அது பயன்படுத்தப்படுதுன்னு ஒரு ஸ்காலர் சொல்ற. அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது, இது இத்தனை தடவை ஏன் பயன்படுத்துறாருன்னா ஆண்டவர் 100 கணக்கான தடவை இந்த காரியத்தை திருப்பி 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 பேசுறார். 100s of times ஆண்டவர் இதை திருப்பி திருப்பி பேசுறார். நம்ம பார்த்து படிக்கணும் இதை. நம்ம வந்து ஏன் ஆண்டவர் அதை பத்தி அவ்வளவு சீரியஸா பேசுறாரு, ஏன் 100 கணக்காக பேசுறாருன்னா அவருடைய ஆராதனை அவருக்கு ரொம்ப சீரியஸ். அந்த ஆராதிக்க வர மக்கள் எந்த விதமான சீட்டு இருதயத்தோடு வந்து அவர் ஆராதிக்கிறது அவர் மிகவும் அருவருக்கிறார். தீட்டு இருதயத்தோடு வந்து அவரை ஆராதிப்பது அவர் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளுவதில்லை. நாம் அவரை ஆராதிக்கணும்னா ஒரு சுத்த இருதயத்தோடு தீட்டில்லாத இருதயத்தோடு வரணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அப்படி இருந்தா எது நம்மளை தீட்டுப்படுத்தும், தீட்டு எங்க வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அப்பதான் சரியா வர முடியும். அதைத்தான் இந்த பகுதி நம்ம கற்றுக் கொடுக்குது. ஓகே, இந்த பகுதி மூணு தலைப்புல நம்ம படிச்சுக்க போறோம். நம்ம ஒரு ரோட எடுத்து பயணம் பண்ண போறோம், அந்த ரோட்ல வேற எங்கேயாவது வழியில போயிட்டீங்கன்னா இந்த சைன் போஸ்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்துடணும். என்ன இந்த சைன் போஸ்ட், இந்த மூணு தலைப்பு. திடீர்னு ஒரு தலைப்புல எங்கன்னா மயக்கம் மனது கலக்கம் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது சைன் போஸ்ட்லயாவது வழிக்கு வந்துருங்க. ஓகே, இந்த மூணு தலைப்பு. முதலாவது இந்த பகுதியில ஒரு புரட்சிகரமான கொள்கையை ஆண்டவர் அறிவிக்கிறார். புரட்சிகரமான கொள்கையை ஆண்டவர் அறிவிக்கிறார். ரெண்டாவதாக அந்த புரட்சிகரமான கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நடக்கிற ஆபத்தை பயங்கரத்தை விளக்கிறார். மூன்றாவதாக அந்த புரட்சிகரமான கொள்கையை இன்னும் தெளிவுபடுத்துறார். மூணு தலைப்பு, சிம்பிள் இல்லைங்களா. ரெண்டு தலைப்பை இன்னைக்கு பார்ப்போம், அடுத்த தலைப்பை நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். முதலாவது தலைப்பு என்ன, புரட்சிகரமான கொள்கையை அறிவிக்கிறார். பத்தாவது வசனம் பார்த்தீங்கன்னா அதை அறிவிக்கிற அதை அறிமுகப்படுத்துற விதமே பாருங்களேன், அவருடைய பாடி லாங்குவேஜ் கவனிச்சு பாருங்க. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணர்ந்த ஆண்டவர் அடிக்கடி செய்யறது இல்லைங்க, கவனிச்சு பாருங்க. பரிசேயர்கள் இவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தாரு, ஜனங்க அவரை விட்டு கொஞ்சம் தூரம் இருந்தாங்க. இப்போ பரிசேயர்கள்லாம் போன பிறகு பரிசேருக்கு ஒருவேளை அங்கேயே இருந்திருக்கலாம், இருக்கும்போது சுத்தி இருக்கிற ஜனங்களை என் கிட்ட வாங்க, எல்லாரையும் அழைக்கிறார். என் கிட்ட ஜனங்களை வரவழைத்து தன்னோடு நெருங்கி வர சொல்லி, அது நிறைய ஜனங்களா இருந்திருக்கணும். ஏன்னா அந்த பரிசேயர்கள் ஆண்டவரை பப்ளிக் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு வந்தாங்க. அந்த எல்லா ஜனங்களையும் தன்னோடு கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. அந்த ஜனங்கள்லாம் இவ்வளவு நேரம் பரிசேயர்களுக்கும் ஆண்டவருக்கு நடந்த விவாதத்தை கேட்டு அங்க நின்றுகிட்டு இருந்த ஜனங்களை என் கிட்ட வாங்க. ஏன் அப்படி கூப்பிடுறாரு, இது ஒரு ரபினிக்கல் ஸ்டைல்ல ஒரு ரபி ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லணும்னா அது இப்படித்தான் சொல்லுவார், கிட்ட வாங்க. நம்மளும் அது செய்யறது இல்ல, பொதுவா பேசிக்கிட்டே இருப்போம், ஒரு ஒரு நேரத்துல கொஞ்சம் கிட்ட வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்டு ஏதோ சொன்னோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயத்த சொல்ல போறோம், கொஞ்சம் கிட்ட வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கொஞ்சம் கிட்ட வாங்க அப்படின்னு எல்லாரையும் கிட்ட கூப்பிட்டது மாத்திரம் இல்லை, ஒரு பாடி லாங்குவேஜ் மாத்திரம் இல்லை, வேற என்ன சொல்றாரு, நீங்கள் கேட்டு உணருங்கள். கேட்டு உணருங்கள் ரொம்ப முக்கியம். இதை நீங்க வெறும் கேட்டு கேட்டா மாத்திரம் நான் திருப்தி ஆக மாட்டேன், இதை கேட்டு உங்க மனசுல நீங்க தக்க வைத்து அதை மனசுல சிந்தித்து 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 பார்த்து இதை உணர்ற வரைக்கும் சிந்திங்க. இந்த சிந்தனையினால எல்லாம் மாறுற வரைக்கும், உங்க பார்வை மாறுற வரைக்கும் சிந்திங்க. ஏன்னா பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை, பிரம்மாண்டமான புரட்சிகரமான ஒரு கொள்கையை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேட்டு ஆண்டவர் எங்கேயோ வேற இடங்கள்ல அடியக்கடி செஞ்சதா நான் பார்க்கல. ஒன்னு ஜனங்களெல்லாம் தன்னிடத்தில் கூப்பிடுறாரு, கிட்ட வாங்க, அது முக்கியமானது சொல்ல போறேன்னு ரபரிக்கல் ஸ்டைல்ல ரொம்ப முக்கியம். அதோடு கேட்டு உணருங்க. என்ன ஆண்டவரே, நாங்களாம் கிட்ட வந்துட்டோம், கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம், சொல்லுங்கள் ஆண்டவரே. பதினோராவது வசனம், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டு தீட்டுப்படுத்தும் என்றார். இத படிச்சுட்டுனா சில பேருக்கு இருக்கலாம், என்ன அவ்வளவுதானா, ஏதோ பெருசா சொல்லுவாருன்னு பார்த்தோம், அவ்வளவுதானா, வாய்க்குள்ளே போறது. இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான் ஒரு விதத்தில், அது பார்த்தாவே தெளிவா தான் இருக்கு. ஆனா எவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் வீழ்ச்சி அடைந்து சுய நீதி உள்ள மனுஷர்களுக்கு தங்கள் மத குருட்டுல இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. பாருங்க, இதை விளக்கும் போது உங்களுக்கு புரியும். இந்த கூட்டம் வந்து இது வரைக்கும் கை கழுவாம சாப்பிட்டது தீட்டுப்படும் அப்படின்னு சின்ன வயதுல இருந்தே கேட்டுக்கிட்டு வந்தவங்க இப்போ அவங்க கேட்ட எல்லா போதனைகளுக்கும் எதிர்வினையாக ஒரு காரியத்தை அவங்க கேட்கிறாங்க. அதனால அது இது கேட்கறது ஈஸி தான், இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லைதான், ரொம்ப சிம்பிள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாய்க்குள்ளே போகிறது உன்னை தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து புறப்பட்டு வரு மனுஷனுக்குள்ள வர்றதே தீட்டுப்படுத்தும். வாயிலிருந்து புறப்பட்டு மனுஷ வருகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் இல்லைங்களா. இதுதான் சிம்பிள் தான், இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லை, ஆனால் இதை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், இதை கிரகிக்கிறது ரொம்ப கஷ்டம், இதை புரிஞ்சு இதன்படி எல்லாத்தையும் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதற்கதான் இது ஒரு புரட்சிகரமான கொள்கை. உனக்குள்ள போறது உன்னை தீட்டுப்படுத்துறது இல்லப்பா, உனக்குள்ள இருந்து வர்றது தான் உன்னை தீட்டுப்படுத்துது. தீட்டு வெளியில் விஷயம் இல்லை, அது உள்ளான விஷயம். இந்த பரிசேயர்கள் வந்து கை கழுவாம சாப்பிட்டாங்களே, அதனால அவர்கள் தீட்டுப்பட்டார்களே, ஆகாரத்தை தீட்டுப்படுத்தினார்களே. அவங்களுக்கு சொல்ற வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தார். எதுதான் தீட்டுப்படுத்தும், வாயிலிருந்து புறப்படுகிறதே. யோசிச்சு பாருங்க, உங்க வாயிலிருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும். தீட்டுப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், தீட்டுப்படும் போது தீட்டு வந்து ஆண்டவரிடத்தில் நாம் ஐக்கியமா இருந்து அவருடைய பிரசன்னத்தில் போய் அவரை ஆராதிக்க முடியாத நிலையில் நம்மளை தீட்டு செஞ்சிடும். தீட்டை தான் செய்யும், இட் மேக்ஸ் அஸ் அன்ஃபிட் ஃபார் கம்யூனியன் வித் காட். கடவுளோடு நாம் ஐக்கியமா இராதபடிக்கு, அவருடைய பிரசன்னத்தில் போய் அவரை ஆராதிக்காதபடிக்கு தீட்டுப்படுத்திடும். எதுல இருந்து வர்றது தீட்டுப்படுத்தி, இவங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க, சாப்பாட்டுல தீட்டு, அது தொட்டா தீட்டு, இதை தொட்ட வெளியில இருக்கிறதெல்லாம் தீட்டு. ஆண்டவர் அதை மாற்றி சொல்றாரு, உன் வாயிலிருந்து வர்றது தான் உன்னை தீட்டுப்படுத்தும். உன் வாய்க்குள்ள போறது இல்லை, வெளியில இருக்கிறது இல்லை உன்னை தீட்டுப்படுத்துறது. எப்படிங்க, எவ்வளவு டெரபிள், உலகத்துல எவ்வளவு மோசமான காரியங்கள் இருக்கு, பயங்கரமான காரியங்கள் இருக்கு. ஏன் வாய், இன்னும் லேடிஸ் எல்லாம் வாய் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்கு, ஏன் வாயிலிருந்து வர்றதா, என்ன அவ்வளோ கெடுத்துருது, ஏன் வாயிலிருந்து வர்றதுதான். அதனால தான் கேட்டு உணர், கேட்டு உணர். மத்தேயு வாயின்னு பயன்படுத்துறதுக்கு மார்க் வந்து மனிதனுக்குள்ள இருந்து வருதுன்றாரு, மத்தேயு வாயன்ற. ஏன் அவங்க வாயிலிருந்து சாப்பிடுற ஆதாரத்தை பேசிக்கிட்டு இருந்ததுனால வாயை எடுக்கிறார். ஆனா மனுஷன் தன்னுடைய சீர்கேடான இதயம், மனுஷன் சீர்கெட்டவன்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா, உள்ளுக்குள்ள வெறும் சீரழிவு இருக்கிறது. அந்த சீரழிவு மனுஷனுக்கு ரொம்ப வெளிப்படுறது எங்க தெரியுமா, உள்ளுக்குள்ள இருக்கிற கரப்ஷனை வெளிப்படுத்துறது ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வாயில தான், அவன் வாயில இருந்து வர காரியங்கள் தான். நல்ல அடையாளம் மனுஷனுடைய சீர்கேட வாயிலிருந்து பார்க்கலாம். வாயிலிருந்து வர்றது உள்ளுக்குள்ள இருக்கிற கேட்ட பொல்யூஷனை வெளிப்படுத்துது. அது ஒரு அடையாளமா வாய சொல்ற, மனுஷன் வாயிலிருந்து வருகிறதே அவனை தீட்டுப்படுத்தும், அவனை ஆண்டவரோட ஐக்கியம் இல்லாதபடிக்கு ஆராதிக்க முடியாதபடிக்கு செய்துவிடும். இதை வந்து தெளிவாக ஆண்டவர் விளக்கி கொடுப்பார் மற்ற பகுதியில, 18வது வசனத்துல எல்லாம் அதை விளக்கி நான் இன்னும் தெளிவா நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்போ இதை ஒண்டி புரிஞ்சுக்கணும், அந்த வசனத்தை ஒண்டி படிக்கிறேன் நான் உங்களுக்கு. 18, ஏன் வாயிலிருந்து வர்றது மனுஷனை தீட்டுப்படுத்தும், வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இதெல்லாம் இந்த கேடு, இந்த அசிங்கம், கொலை, விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் எங்க இருந்து வருது, வெளியிலிருந்து வரல, உள்ளிருந்து வருது. இதுக்கெல்லாம் வித்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இருக்கு. இந்த தீட்டு அப்பா உள்ள இருந்து வருது. தீட்டுப்பட்டா நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, தீட்டுப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவரோட ஐக்கியமா இருக்க முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் முதலாவது தீட்டு எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தீட்டு சரீர விஷயங்கள்ல இல்ல, உள்ள இருதயத்திலிருந்து வருகிறது. ஒரு ஆவிக்குரிய காரியம், அது வெளியில் பிரகாரமான காரியம் இல்ல, உள்ளான காரியம். பாருங்களா, இந்த ஒரு காரியத்துல, இந்த ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்ல இயேசு என்ன பண்ணிட்டாரு, முழு பரிசேயர்கள் வைச்சிருக்கிற அந்த யூத மதத்தைய தரமட்டம் ஆக்கிட்டேன். பாருங்களேன், அவர் சொன்னது வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட். அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது அவங்களுடைய பார்வைக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட். அவங்க எல்லாம் சிறு வயதுல இருந்து ஆயிரம் ஆயிரம் கால வருஷமாக போதித்து கொடுத்தது என்ன, அதை தொட்டா தீட்டு, இதை தொட்டா தீட்டு, அங்க தொட்டா தீட்டு, கை கழுவாம சாப்பிட்டா தீட்டு, அங்க போனா தீட்டு, புறமதஸ்திரத்தை தொட்டா தீட்டு, இப்படித்தான் அவங்க வாழ்க்கை, இதுதான் அவங்க மதம். அது எல்லாமே ஒண்ணு எல்லாம் பண்ணிட்டாரு. பாருங்களேன், மார்க்ல பாத்தீங்கன்னா, மார்க் தமிழ்ல போடல, அது ஏதோன்னு வை 7:19 இதை சொல்லி அவர் எல்லா ஆதாரங்களையும் சுத்தமான ஆதாரம் என்று அறிவித்தார். இங்கிலீஷ்ல வருது, உங்களுக்கு இதெல்லாம் நீங்க என்ன இதுல இருக்குன்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒரு யூதனுக்கு இது வந்து இத கேட்ட உடனே ஷாக்ல வலிப்பே வந்துடும். வலிப்புன்னா உங்களுக்கு சரிங்களா, இழுத்துக்கிற மாதிரி ஷாக்ல சீசர்ஸே வந்துடும். சீசர்ஸ் வலிப்பே வந்து, ஒருவேளை வயசானவங்க ஹார்ட் பேஷண்ட்ஸ் அங்க இருந்திருந்தா உண்மையா ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு இருக்காங்க. இதை விட அதிர்ச்சி ஒரு யூதனுக்கு என்னங்க இருக்க முடியும், தங்களுடைய முப்பிதாக்கள்னா ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தாங்களும் படிச்சுக்கிட்டது என்ன, எதை சாப்பிடணும், டயட்ரி லாஸ் அவங்களுக்கு இருந்துச்சு, இது தீட்டு மிருகம், இது அசுத்தம் இருக்கும், சுத்தம் மிருகம், இது தீட்டு அப்படின்னு பல காரியங்கள் லேவியராமத்தில் போட்டிருக்கிறது மாத்திரம் இல்லாம அவங்க பாரம்பரியத்தில் எவ்வளவு சேர்த்துக்கிட்டாங்க. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, அது எதுவுமே அவங்க தீட்டுப்படுத்த, தீட்டுப்படுத்துறது உனக்குள்ள இருந்து வர்றது. ஏன்னா ஒரு அதிசயம், அதை சொல்லி நான் அதோடு நிற்கல, இனிமே எல்லா ஆதாரமும் சுத்தம் என்று அறிவித்து விட்டார், சுத்தம் என்று அறிவித்து விட்டார். இது ரொம்ப அவங்க மதத்தையே ஒரு தரமட்டம் ஆக்குற மாதிரி. இதுல ஒரு எப்படி இது, நம்ம ஒரு கேள்வியை கேட்கணும். அதுல இந்த ரூல்ஸ், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை தொடணும், இதை தொடக்கூடாதுன்னு வெறும் பாரம்பரியத்துல மாத்திரம் இல்ல, இன்னும் சரி நிறைய ரூல்ஸ் வந்து பைபிள்ல இருக்கு, லேவியராமத்துல இருக்குது. லேவியராமத்துல பாத்தீங்கன்னா பல ரூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, மிருகங்களை தொடக்கூடாது, சுத்தம் இருக்கும், அசுத்தம் இருக்கும், இதை சாப்பிடக்கூடாது, பண்ணி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பல ஏற்பாடுல இருந்துச்சு. அப்படியெல்லாம் இதெல்லாம் வெளியில இருக்கிற எதுவுமே என்ன தீட்டுப்படுத்த கூடாதுன்னா ஆண்டவர் எதுக்கு இந்த ரூல்ஸ் கொடுக்கணும், நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? இப்ப ஜூம்ல நீங்க கேட்டுருக்கீங்க, சில பேர் தூங்குற மாதிரி எனக்கு தெரியுது, உங்க பேரை கேட்டு இதுக்கு இது கேட்டிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க, வெளியில இருக்கிற காரியங்கள் தான் நம்மளை தீட்டுப்படுத்தோம்னா ஏன் லேவியராமத்துல ஆண்டவர் இதெல்லாம் தீட்டு, இந்த ரூல்ஸும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும்னு ஏன் இந்த ரூல்ஸ் கொடுக்கணும்? அவரு தானே கொடுத்தாரு, கொடுத்துட்டு இங்க வந்துட்டு எல்லா ஆதாரமும் சுத்தம்னு ஏன் சொல்லணும்? இது எப்படி அப்படின்னா, அதுக்கு பதில் நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இல்லைனாலும் உமன்ஸ் மீட்டிங்ல, யங் பீப்புள் மீட்டிங்ல, மென்ஸ் மீட்டிங்ல இந்த கேள்விக்கு பதில் கேட்டா கேட்பேனா, இதுக்கு பதில் என்ன, ஏன் கொடுக்கணும் ஆண்டவர் இப்ப இதெல்லாம் தேவை இல்லைன்னா? ஏன் அப்படின்னா, யூத மக்களை ஒரு தேசமாக ஆண்டவர் அமைக்கும் போது மீட்பின் திட்டத்துல அவங்க வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தாங்க, ஒரு நர்சரி மாதிரி ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தாங்க. எப்ரேயர் புக்கு என்ன சொல்லுதுன்னா, அது அவங்களுக்கு வந்து ஒரு ருடிமெண்ட், அடிப்படை படங்களாக, நிழல்களாக கொடுக்கப்பட்டது. இந்த கழுவணும், இதை செய்யணும், அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்ற ரூல்ஸ் எல்லாம் ஏபிசிஸ். ஒரு நர்சரியில இருந்தாலும் அவங்க மீட்பின் திட்டத்துல, இப்போ ஒரு நர்சரி பிள்ளைக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுப்போம், இப்ப என் மக நர்சரி, அவளுக்கு எப்படி ஒரு பயாலஜி செகண்ட் பியூ புக் பயாலஜி எடுத்துட்டு காது பாருமா, இது ஹேர் ட்ரம் உள்ள அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும், படிமா இதுன்னு இன்னும் என்ன பண்ண முடியும், ஒரு படம் புக்கை எடுத்துட்டு காது வாய் எம் ஃபார் மவுத் எம் ஃபார் நோஸ் அப்படித்தானே சொல்லிக் கொடுக்க முடியும், படங்களை வைத்து சொல்லிக் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் பழையற்பாடு மக்கள் அந்த மீட்பின் சரித்திரத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு படமாக, இந்த சரீர விதமாக அவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொடுத்தார். அதைத்தான் நம்ம எபிரேயர் புக்கு சொல்லுது, முழு பழையற்பாடு இந்த சடங்காச்சாரிய ரூல்ஸும் எல்லாமே ஒரு பட புத்தகமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. கடவுள் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, இது பாக்குறியா, என்ன பந்து என்ன ஆராதிக்கணும்னா, பரிசுத்த தேவன் என்னுடைய பிரசன்னத்துல நீ வரணும்னா நீ எப்படி சுத்தமா இருக்கணும் பார். அது தொடக்கூடாது, தொடக்கூடாது இருக்குது, தொட வேண்டியது இருக்குது, சாப்பிடக்கூடாது இருக்குது, உங்க எவ்வளவு சுத்தமா சரீரத்துல வச்சுக்கிறது நீ கத்துக்கிட்டியா? இப்படி கத்துக்கிட்ட நீ ஆவிக்குரிய விதத்துல என்ன ஆராதிக்க வரும்போது சுத்த இருதயத்தோடு வந்து என்ன ஆராதிச்சா தான் அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அப்படித்தான் என்ன நீ ஆராதிக்கணும். அந்த படமாக முதல்ல கற்றுக் கொடுத்து உண்மையான நிலையில் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க பார்த்தார், கற்றுக் கொடுக்க பார்த்தார். பாருங்க எபிரேயர் 5:10 நமக்கு என்ன சொல்லுது, இந்த ஆதாரங்கள், இந்த குடிக்கிறது, இந்த சாப்பிடணும், இந்த ஃப்ளஷ்லி ஆர்டினன்சஸ் வந்து இவைகள் சீர்திருத்த உண்டாகும் காலம் வரைக்கும் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு டெம்பரவரியா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சீர்திருத்த காலம்னா மேசியா வருகிற காலம் வரைக்கும் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 10:22 அது வந்த பிறகு, மேசியா வந்த பிறகு எல்லாம் ரியாலிட்டி வந்துடும், உண்மை வந்துடும். இன்னுமே ஆராதிக்கிறவங்க வந்து எருசலேம்ல ஆராதிக்க கூடாது, ஆவியோடு உண்மையோடு தான் என்ன ஆராதிக்கணும். அவர் வந்த பிறகு 10:22 சொல்லப்படுது, இன்னுமே அவர் அப்படி ஆராதிக்க கூடாது. எப்படித்தான் ஆராதிக்கணும்? 10:22 படிங்களா, ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக இந்த யூதர்களுக்கு சரீர முறைகளும் சடங்காச்சாரியங்களும் கொடுத்து கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் என்ன, தீட்டுப்பட்ட நிலையில் என்னை நீ வந்து ஆராதிக்க முடியாது. இதை பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா, கடவுள் நம்ம அவர் ஆராதிக்க வரும்போது நம்ம இருதய நிலையை குறித்து எவ்வளவு அக்கறையா இருப்பார். அந்த இருதய நிலைய தீட்டுப்படாத நிலையோடு சுத்த இருதயத்தோடு அவரை வந்து ஆராதிக்கிறோம். பட புத்தகமாக ஒரு தேசத்துக்கு ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும், யோசிச்சு பாருங்க. அதுதான் எபிரேயர்ல சொல்ற, நம்ம இப்ப வர்றது எப்படி வரணும், கை கழுவிட்டு இதை பண்ணிட்டு அதை தொடாம இதை தொடாம இல்ல, சுத்த இருதயத்தோடு, துர்மனசாட்சி நீங்கின ஒரு சுத்த மனசாட்சியோடு இல்லைங்களா, நம்ம அவர்கிட்ட சேர கடவோம். சுத்த இருதயத்தோடு வரணும், அந்த உண்மைக்கு வரணும், ரியாலிட்டி ஆவிக்குரிய நிலைக்கு வரணும். ஒரு பாடமாக படமாக கொடுக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்திலேயே தங்கிட்டாங்க, அதுலயே தங்கிட்டாங்க. அது மாத்திரம் அந்த படம் பத்தாதுன்னு அவங்க பாரம்பரியத்தை வைத்து இன்னும் படங்களை சேர்த்துக்கிட்டு அதுலயே இருந்துட்டாங்க, ஒரு ரியாலிட்டிக்கு வரல. இங்க வந்து ஆண்டவர் அதனாலதான் வந்து என்ன சொன்ன, இதுக்கு தலைப்பு ஒரு புரட்சிகரமான கொள்கை, அவங்க மதத்தையே திருப்பி போடும்படிக்கு. இதுல தங்கி இருக்காதீங்க, இது முடிஞ்சு போச்சு. புரட்சிகரமான கொள்கையை அறிவிக்கிறார். அறிவித்து அவர் இங்க என்ன பண்றாரு, ஒரு டிக்ளரேஷன், இனிமே எல்லா ஆதாரமும் சுத்தம்னு அவர் சொல்லும் போது என்ன செய்யறாரு, மத்தேயு 5:17 அவர் அறிவித்தபடி, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன். அதை இங்க நிறைவேற்றுறார், இங்க நிறைவேற்றுறாரு. எப்படி நிறைவேற்றுறாரு, எல்லா சடங்காச்சாரிய சிஸ்டம்களும் அந்த முழு கோட்பாடையும் ஒழித்து அதுக்கு முடிவு கட்டி உண்மை வந்து விட்டது, அதனுடைய நிறைவேறுதல் வந்து விட்டது. இன்னுமே நீங்க அசுத்த ஆகாரம் சுத்த ஆகாரம் அப்படி இப்படின்னு இருக்க வேண்டியதில்லை, அதனுடைய உண்மை வந்து விட்டது. ஆகவே இதுக்கு பேர் என்ன, புரட்சிகரமான கொள்கை. தேவன்கிட்ட நீங்க வரும்போது எந்த நிலையில் வரணும், இன்னுமே சடங்குகளை வைத்துக் கொண்டு வரக்கூடாது, தீட்டுப்படாத சுத்த இருதயத்தோடு வரணும், சுத்த இருதயத்தோடு வரணும். ஓகே, இதுதான் இந்த புரட்சிகரமான கொள்கை தலைப்புல நம்ம படிச்சுக்கிறோம். இந்த சுத்த இதயத்தோடு வரணும். என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க, ஆண்டவர் இத எப்படி ஆரம்பிச்சாரு, கேட்டு உணருங்கள், இத கேட்டு உணருங்கள். நீங்க இதை உணர்றீங்களா, உங்க வாழ்க்கையில வருகிற தீட்டெல்லாம், உங்க வாழ்க்கையில வருகிற கெட்டதெல்லாம் வெளியில இருக்கிற காரியங்கள்ல இருந்து இல்ல, உங்க இதயத்துல இருந்துதான் வருகிறது. வெளியில இருக்கிற எல்லா காரியங்களையும் அதை தவிர்த்துக்கிறதோ அணுகிறதோ உங்க இருதய நிலையை பொறுத்துதான் இருக்குது. உங்க இருதய நிலை இச்சைகள்னால பொருளாசைனால நிறைந்திருக்கிறா, வெளியில இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு சோதனையா மாறிப்போகுது. பிரச்சனை எங்க இருக்குது, வெளியில எங்கேயும் இல்ல, பிரச்சனை உங்க இருதயத்துல இருக்குது. The problem, your greatest problem is in your heart. நம்ம இருதயத்தில் இருக்கு. நம்ம பிரச்சனை வெளியில இல்ல, உள்ள இருக்குதுங்க. இதை நம்ம உணர்ந்தோம்னா உண்மையாவே நம்ம வாழ்க்கையை புரட்சிகரமா மாறிப்போம். நம்ம ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை வெளியில இல்ல, உள்ள நம்ம ஹார்ட்ல இருக்குது. நம்ம வாழ்க்கையில கெடுக்கிற காரியங்கள், தீட்டுப்படுகிற காரியங்கள், ஆண்டவரோடு நம்ம ஐக்கியம் வராம செய்கிற காரியங்கள் எதுவுமே வெளியில இல்ல, எல்லாம் உள்ளதான் இருக்குது. வெளியில வர சூழ்நிலைகளுக்கு, வெளியில வர காரியங்களுக்கு நம்ம இருதயம் எப்படி பதில் கொடுக்குதோ, எந்த நிலையில இருக்குதோ அதுதான் பிரச்சனை. ஒரு சூழ்நிலை வருது, என் இருதயம் அதுக்கு எந்த விதத்தில் பதில் கொடுக்குது அதுதான் என்னை தீட்டுப்படுத்துமே தெரியல. வெளியில இருக்கிற எந்த காரியமும் என்னை தீட்டுப்படுத்த முடியாது, ஆண்டவருடைய உறவில் என்னை கெடுக்க முடியாது. உள்ள இருந்து வருகிற காரியங்கள் தான் அந்த இருதயம். தீட்டுப்பட்ட இருதயம் அது சுத்திகரிக்கப்படும். அந்த சுத்திகரிக்கப்படாம ஆண்டவரை வந்து நம்ம ஆராதிச்சோம்னா அதுக்கு பேர் வீணான ஆராதனை. ஆண்டவர் அந்த ஆராதனையை அருவறுக்கிறார். உங்க அந்த அப்படி ஆராதிக்கிறவங்களுக்கு பேர் என்ன? மாயமாலக்காரர்கள். மாயமாலக்காரர்கள் பாருங்களேன், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? கேட்டு உணருங்கள், கேட்டு உணருங்கள். இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எத்தனை இப்பதான் ஆராதிக்கணும்னா இத்தனை நூறுக்கணக்கான வாரங்கள், நூறுக்கணக்கான மாதங்கள் வந்து ஆண்டவரை எப்படிப்பட்ட இருதயத்துல நீங்க ஆராதிச்சிருக்கிறீங்க? நீங்க யோசிச்சு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். கேட்டு உணருங்கள். தேவகுமார் நீங்க சொல்ற கேட்டு உணருங்கள். நான் புரட்சிகரமான ஒரு கொள்கையை அறிவிச்சிருக்கிறேன், அதுக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்க போறோம்? கேட்டு இப்பயாவது உணர போறோமா? இது கேட்டு உணர்றவங்க. இது சில பேருக்கு ஒருவேளை தடையா இருக்கலாம் இல்லைங்களா? இது இப்படியே இதெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும், இதெல்லாம் எப்படிங்க அக்செப்ட் பண்ண முடியும்? என்னால நான் பாருங்க எவ்வளவு நல்லவன் தெரியுங்களா, அவனை மாதிரி இல்லை இவனை மாதிரி இல்லை, எவ்வளவு நல்லவன் நான், ரொம்ப நல்லவன் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, தங்க சுய நீதியில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப தடையா இருக்கும். இன்னும் சில பேர் கேட்டு உணர்றதுக்கு மறுக்கலாம். இதை கேட்டு உணராம போய் இதை மறுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? அடுத்த தலைப்பு நம்ம பார்ப்போம். இதை கேட்டு உணராதவங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு இதை கேட்டு உணராம ஐயோ அப்படியே நீங்க சொல்ற மாதிரி இல்லைங்க, அவனை மாதிரி நான் இல்லை, இவ்வளவு குடிகாரங்க இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க, நான் ரொம்ப நல்ல, என் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்ல புத்துங்க இப்படின்னு மறுத்துக்கிட்டு உங்க இதயத்தை நீங்க பார்க்க மறுத்தீங்கன்னா, நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு மறுத்தீங்கன்னா, வெறும் வெளிப்பிரகாரமான ஷோ போட்டு இது இல்லை இடத்துல அடைஞ்சிங்கன்னா பாருங்க என்ன உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு மார்க் சொல்றாரு. இது மத்தேயு சொல்றாரு. இது இந்த நிகழ்வு நடந்த பிறகு மார்க் என்ன சொல்றாரு? பரிசேயர்கள் போயாச்சு, கூட்டம் போயாச்சு, சீஷர்கள்லாம் இயேசுவோடு ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்த பிறகு 12வது வசனத்துல சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? எவ்வளவு கோபம் அவங்களுக்கு, ஷாக் ஆகி ரொம்ப பயங்கரமா ஷாக் ஆயிட்டு போயிட்டாங்க. ஆண்டவரே அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க, ரொம்ப இடரல் பயங்கரமா அதிர்ந்து போனாங்களே. நம்ம எல்லாருக்கும் பெரிய ஆண்டவர் ஒரு வார்ன் பண்றாங்க, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், என்ன சொல்றீங்களோ பேசு. நீங்க திடீர் திடீர்னு என்னவோ பேசுறீங்க, யாரு இருக்கிறாங்க யாரு இல்லன்னு தெரியறது இல்லை, என்னென்னவோ பேசுறீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, பெரிய பிரச்சனை வந்துட போகுதுன்னு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், அவங்களுடைய மதத்துக்கு ஒன வச்சுட்டார். அவ்வளவுதான், அதோட வெறுமையான மதம் அது, அது மாயமாலமான மதம்ன்றத ஒரு ஆக்ரோஷமா அடிச்சுட்டார். இப்ப சொல்றாரு பாருங்க, அதை நிராகரித்து இந்த சத்தியத்துல இடர்கள் அடைகிறவங்க என்ன ஆவாங்க? முதலாவது தாங்கள் ஒரு மாயமாலக்காரர்கள் என்று வெளிப்படுத்துகிறார்கள். ஏன்னா மாயமாலக்காரனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? சத்தியத்தை அவன் கேட்டா அதனால இடர்கள் அடைவான். மாயமாலக்காரர்கள் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்னா அதனால இடர்கள் அடைவாங்க, அதனால இடர்கள் அடைவாங்க. ஏன்? போலிகளுக்கு வந்து தாங்கள் போட்ட வேஷம் கலைஞ்சு போறது பிடிக்கிறது இல்லை. அதனால சத்தியம் எப்பவும் என்ன செய்யும்? வேஷத்தை கலைக்க பார்க்கும், மனிதனுடைய இதயத்தை வெக்கரங்கமா செய்ய பார்க்கும். அது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. உங்களையும் சில பேர் வசனங்களை கேட்கும் போது, சில வசனங்களை சொல்லும் போது இடர்ல அடையலாம். அதனால ஒருவேளை மாயமாலை நீங்க உங்களுடைய மாயமாலத்தை வெளிப்படுத்து. சில பேர் அந்த சர்ச்சுக்கும் வராங்க, சில காரியங்களை கேட்டுட்டு இடர்ல இந்த சர்ச் என்ன சொல்றாரு அவரு, இந்த சர்ச்சுக்கு நான் இன்னொரு வாட்டி வரமாட்டேன்னு போவாங்க. மாயமான காரணங்கள் இடரல் அடைகிறார்கள். முதலாவது அவருடைய இதயத்தின் சீரழிவு வெளிப்பட்டதனால் அவர்கள் இடரல் அடைகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் பாருங்களேன். ஆண்டவர் வந்து ரொம்ப சுவிசேஷத்துல என்ன பார்க்கிறோம், வேசிகளையும் ஆயக்காரர்களையும் பாவிகள் எல்லாம் இறக்கம் படுறாரு, தயவு காட்டுறாரு. ஆண்டவர் ரொம்ப கோபப்பட்டது யாருன்னு அந்த புதிய ஏற்பாடு தெரியுமா, ரொம்ப திட்டினது மத்தேயு 23லாம் பயங்கரமா அவங்களை கரைச்சி கொட்டி ஆக்கினைய நியாய தீர்ப்பு கொட்டினது யாரு மேல தெரியுமா, மாயமான வேஷம் போடுறவங்க. தங்க இதயத்தின் நிலையை உணராம ஆண்டவர் கிட்ட ஒழுங்கா இருக்கிறோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க மேல பயங்கரமான கோபமா ஆண்டவர் இருக்கிறார் பாருங்களேன். பயங்கர ஆக்ரோஷ கோபமா ஆண்டவர் இருக்கிறார், அதை பார்க்கிறோம். பயங்கரமா திட்டுறாரு, ஏன்னா உன் இதயத்தின் அசிங்கத்தை மறைத்துக் கொள்வதற்காக ஒரு மத சாரத்தை பூசிக்கொண்டு இதயம் நல்லா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள ஆண்டவர் பயங்கரமா அறிவு இருக்கிறார் பாருங்களேன். முதலாவது நீங்க இந்த சத்தியத்தை கேட்டு உணராம இருந்தா இதெல்லாம் இடம் அடைஞ்சிங்கன்னா நீங்க மாயமானக்காரர்கள் வெளிப்படுத்துறீங்க. ரெண்டாவது இந்த சத்தியம் உங்களுக்கு இடர்ல உண்டாக்கிச்சு, இதை நீங்க உணராம இருந்தீங்கன்னா நீங்கள் நியாய தீர்ப்புக்காக நித்திய அழிவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கீங்கன்றத வெளிப்படுத்துறீங்க. 13வது வசனம், அவர்கள் இடரல் அடைந்தார்கள் சொன்ன பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர்கள் அவர் பிரதி உத்தரமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். இந்த புரட்சிகரமான சத்தியத்தில் அவங்க இடரல் அடைஞ்சாங்கன்னா அவங்க என்ன வெளிப்படுத்துறாங்க, தேவனுடைய நித்திய நியாய தீர்ப்புக்கும் அழிவுக்கும் நியமிக்கப்பட்டவர்கள். அவங்கள மாற்றவே முடியாது, அதான் சொல்றாரு, மாற்றவே முடியாது. ஒரு அடையாள மொழி பயன்படுத்துறாரு, கோதுமையும் களைகளோன்ற ஓமையை படித்தோம் இல்லைங்களா. கோதுமையை வந்து ஆண்டவர் நட்டாருன்னு பார்க்கும் கோதுமை இதுங்களை, ஆனா அவர் நடாத களைகளை வந்து இன்னொருத்தர் ராவுல வந்து சாத்தான் நட்டுட்டு போயிட்டான்னு பார்க்கிறோம். அந்த வேலைக்காரர்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஆண்டவரே அதெல்லாம் நாங்க புடுங்கிட்டோமா அப்படின்னும் போது ஆண்டவர் இல்ல, நியாய தீர்ப்பு வரைக்கும் அது நடக்கட்டும் வளர்த்தோம், அதுக்கப்புறம் தேவ தூதர்களை அனுப்பி வேரோடு அதை பிடுங்கி போடலாம் அப்படின்னு. அதுதான் இங்க பயன்படுத்துறாரு. இந்த பரிசேயர்கள், இந்த சத்தியத்தை நிராகரிக்கிற பரிசேயர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவர்கள் என் பிதா நாடாத நாற்றெல்லாம் செடியெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். இவங்க நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டவர்கள், அப்போ வேரோடு இவங்களை பிடுங்கிக்கலாம் பாருங்களேன். இவர்களுக்கு இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளாத, இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளாத, உணராதவர்களுக்கு ஆண்டவருடைய மெசேஜ் என்ன, சுவிசேஷ மெசேஜ் இல்லை, உங்களை வரவழைக்கல, உங்களை ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுக்கல, உங்களுக்கு கொடுக்குற ஒரே மெசேஜ் என்ன, நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு, இந்த சத்தியத்தை நீ புரிஞ்சு ஏற்றுக்கொள்ளலன்னா நியாய தீர்ப்பு. ஏன், இது ரொம்ப பேசிக்குங்க. மனிதனுடைய சீர்கேடான இருதயத்தின் நிலைய ஒரு மனுஷன் உணரலன்னா காஸ்பிளே அவன் அவசியமே, காஸ்பிளே அவன் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. மறுஜன்மத்தின் அவசியமே அவனுக்கு புரியாது, ஏன் மனம் திரும்பணும்னு புரியாது. அவனால செய்யக்கூடிய ஒரே காரியம் என்ன, மாயமாலமா நடிச்சுட்டு வந்து ஆராதனை செஞ்சுட்டு போயிடலாம். அதனாலதான் அவர் சொல்ற, இவர்கள் ரொம்ப ரூடா இருக்கு. ஆமா, ரூடு தான். ஆண்டவர் மாயமால காரர்கிட்ட ரூடா வந்து சும்மாவே இருந்ததில்லை, ரொம்ப ரூடா தான் இருந்திருக்கிறார். அடுத்ததாக இந்த சத்தியத்தை நாம் நிராகரித்தா முதலாவது நாம் மாயமாளக்காரர்கள் வெளிப்படுத்துறோம், நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்றதை வெளிப்படுத்துறோம். மூன்றாவதாக இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்னா, இந்த உலகத்திலேயே கொடுக்க போற பெரிய தண்டனை ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு என்னவா இருக்க முடியும், அவனை தனியா விட்டுரு பாருங்களேன், அதைத்தான் செய்வாருங்க. அந்த வசனம் 14வது, என்ன தொடர்ந்து செய்து பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், அவர்களை விட்டு விடுங்க, லீவ் தம் அலோன், தனியா விட்டுருங்க அவங்கள. ஒன்னும் அவங்களுக்கு போய் காஸ்பல் எல்லாம் சொல்ல போவாதீங்க, உங்க காஸ்பல் பாதிப்பு இன்னமே இன்னுமே அவங்ககிட்ட வேலை செய்யாது. தங்களுடைய இதயத்தின் சீர்கேட உணராத மக்கள்கிட்ட, அதை உணர மறுக்கிற நிராகரிக்கிற அதனால் தடை இடரல் அடைகிற மக்கள்கிட்ட எந்த விதமான மாற்றமும் வர முடியாது, எந்த விதமான கிருபையும் கொடுக்க முடியாது, அவங்க எந்த விதமாக மாற மாட்டாங்க. அவங்க நியாயத்தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டவர்கள், அதுல வெளிப்படுத்துறாங்க. முதலாவது அவங்க மாயமாலத்துல வெளிப்படுத்துறாங்க, தீட்டான இதயத்தை பார்க்க மறுப்ப, தீட்டான விதத்துல தான் ஆண்டவர் வந்து ஆராதிப்ப. ரெண்டாவது அவங்க நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டவர்கள். மூன்றாவதாக ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்வாரு, அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள விட்டுருவாரு. உன் டிராமாவா, வார வாரம் வந்து நான் தேவனுடைய புள்ள அப்படின்னு ஒரு நாடகம் போடணுமா, இதயத்தின் நிலையே நீ உணராம வெளிவேஷம் போட்டு போகணும்னு இருக்கிறியா, போட்டுக்கிட்டு போகணும்னு விட்டுருவார். அவர்களை விட்டு விடுங்க, விட்டு விடுங்க. மாயமாலக்காரர்களை தனியா விட்டுறார், அவங்களுடைய இதயத்தின் போக்குக்கே விட்டுறார். அவங்கள விட்டு தூரமாயிருங்க. ஏன், அவங்க உணரவே மாட்டாங்க, அவங்க மாறவே மாட்டாங்க. இந்த சத்தியத்தை கேட்டு உணராதவர்கள் மாயமாலக்காரர்கள், நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டவர்கள். மூன்றாவது அவங்கள ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார்கள், விட்டுருவார். பாருங்களேன் எவ்வளவு ஆபத்து, பாருங்களேன் பழைய பாடலாம் அப்படி செஞ்சிருக்கிறார். எப்ராயம் விக்ரமங்களோடு கலந்து போய்விட்டு சேர்ந்துருச்சு, என்ன செய்யணும், அதுல விட்டுரு தனியா, அப்படியே அந்த வழியிலேயே போகட்டும், அந்த தண்டனை தான் பார்க்கணும். அவங்கள விட்டுருங்க, விட்டுருங்க. ரொம்ப சில நேரங்கள்ல நமக்கு விடுறதுக்கு இது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா மாயமாலமா சில பேர் ஆண்டவர் நாமத்தை வச்சு பொய்யையும் அதையும் பயங்கரத்தையும் செய்யும் போது நமக்கு கோபம் தான் வருது, அவங்களை பத்தி ஏதாவது சொல்லணும்னு தான் வருது. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, பாவம் அவங்களை விட்டுருப்பா, அவங்க நியாய தீர்ப்புக்கு ஆல்ரெடி நியமிக்கப்பட்டாச்சு, இன்னமோ நீ அவங்கள ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற, இன்னமோ நீ அவங்கள லீட் தம் அலோன், தே ஆர் டிஸ்டைன்ட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். அவங்க நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டாச்சு, அவங்கள தனியா விட்டாச்சு. அவங்க ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறது அவங்க பாவத்தின் அளவை நிரப்பி கொண்டு பயங்கரமான தண்டனையை நரகத்தில் வாங்கிறதுக்காகத்தான் இன்னும் நாடகம் போடுங்க, ஆண்டவர் அவங்களை விட்டுட்டார். பாருங்க, இந்த சத்தியத்தை உணராதவர்கள், மாயமாலக்காரர்கள், நியாய தீர்ப்புக்காக நியமிக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் ஆண்டவர் அவர்களை அவங்களுடைய போக்குக்கே விட்டுறார். அதோடு இல்லை, நாலாவது இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அநேக பேரை நரகத்துக்கு நடத்துவார்கள், அநேக பேர் நரகத்துக்கு நடத்துவார்கள். பாருங்க 14வது வசனத்தில், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடர் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள், விழுவார்களே என்றார். இந்த தலைவர்கள் வந்து அவங்க குருடர்ல, அவங்களை பின்பற்றுகிற மக்கள் குருடர்ல, ரெண்டு பேரும் எங்க குழியில தான் போயிடுவாங்க, குழியில நரகத்தை காட்டு. அதனால அவங்ககிட்ட தூரம் இருந்தார், தூரம் இருக்கு. ஏன்னா அவங்க பின்பற்றுகிற அவங்களுடைய சிந்தனைகள்ல பாதிப்புல நரகத்துக்கு தான் மக்களை அவங்க நடத்துவாங்க. அவங்க இதயத்தின் நிலையை உண்மையா உணராத மக்கள், சத்தியத்தினால இடறல் அடைகிற மக்கள், அவங்க மாயமாலத்தினால தங்களை தங்களை நீதிமான் நினைத்து கொண்டு ஒருபோதும் தங்களை மாத்திக்காத மக்கள், நியாய தீர்ப்புக்காக நியமிக்கப்பட்ட மக்கள், தேவன் அவர்களை தனியா விட்டுட்ட மக்கள், அவங்க என்னதான் இந்த உலகத்துல செய்வாங்க, அவங்க நரகத்துல போவாம அநேக பேரை நரகத்துல கொண்டு போற வேலையில தான் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க, சாத்தானுடைய கருவிகளா தான் அவங்க இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் யாருக்கு நடக்கும், கேட்டு உணராத மக்களுக்கு. புரியுதுங்களா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். அதனாலதான் எல்லா ஜனங்களையும் கிட்ட வாங்கப்பா, கிட்ட வந்து கேட்டு உணருங்க, கேட்டு உணருங்க. திமோத்தி இதுதான் வச்சு பவுல் திமோத்திக்கு சொல்றாரு, சில பேர் அவங்களுடைய உளறுதல் வீணான உளறுதல், ஆண்டவருடைய வார்த்தை இருக்காது, இது வேதம் இருக்காது, ஆனா உளறிக்கிட்டே இருப்பாங்க, உளறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த உளறுதல் ஞானமாதிரி தெரியும், அந்த ஞானத்துக்கு செவி கொடுக்காது, அவர்களை விட்டு தூரம் இருக்கு, அவர்களை விட்டு தூரம் இருக்கு. தங்கள் பார்வையில் தாங்கள் ஞானிகள் என்று நினைத்து உணர்கிற மக்கள் அவர்கள், உணர்கிற மக்கள், தங்க இதயத்தின் நிலையை உணராத மக்கள், சுய வஞ்சனையில் வாழுகிற மக்கள், ஜாக்கிரதையாயிருக்கு. லாஸ்ட் வீக்கு ஒருத்தர் வந்து காலேஜில் சேரணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அவங்களுக்கு நீங்கள் காலேஜுக்கு போனீங்கன்னா ரெண்டு மடங்கு நரகத்துக்கு போற ஆளா நீங்க மாறிடுவீங்கன்னு. ஏன், அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் நிறைய பேர் குருடருக்கு குருடர் வழிகாட்டுற மாதிரி தான். ஓகே, ரெண்டு தலைப்பை நம்ம படிச்சிருக்கிறோம் இந்த பகுதியில இருந்து. என்ன முதல் தலைப்பு, புரட்சிகரமான ஒரு கொள்கையை அறிவிக்கிறார். அந்த புரட்சிகரமான கொள்கையை கேட்டு உணராத இடறல் அடைகிற மக்களுக்கு நடக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். யார் தான் இதை உணர மாட்டாங்க, மாயமாலமா இருக்கிறவங்க, நியாயத்திற்கு நியமிக்கப்பட்டவங்க, கடவுளால் கைவிடப்பட்டவங்க, அவங்க இஷ்டத்துக்கு மற்றவர்களை நரகத்துக்கு நடத்துறவங்க, பார்த்துருக்கோம். புரட்சிகரமான கொள்கை என்ன, தீட்டு, மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது அவனுடைய இருதயத்திலிருந்து வருகிறது. வெளியில இருந்து எதுவுமே இல்லை. கடைசியில இந்த கொள்கையை தெளிவாக இன்னும் வெளிப்படுத்துறது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம், நிறைய பயன்பாடுகளோடு பார்ப்போம். இன்னைக்கு சில பயன்பாடுகளோடு நான் முடிக்கிறேன். இதை கேட்டு நம்ம உணர்வோமா, கேட்டு நம்ம இது முக்கியமா நமக்கு தோணுகிறதா? ஆண்டவர் எவ்வளவு அக்கறையா இருந்தா அந்த தூரம் இந்த ஜனங்களை கூப்பிட்டு கிட்ட கூப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் இதை நம்ம படிக்கிறவங்க ஆழமா உணர்ந்து கேட்டு உணரணும்ன்றதுக்கு இதை அதே கூட கவனமாக ஹைலைட் பண்ணி எழுதி இருக்கிறாரு. ரெண்டு கட்டளை கொடுக்கிறாரு, கேட்கறதோட நிக்காதப்பா, உன் மைண்டு வேற எதோ அந்த பரிசை இருந்த இப்பதான் திட்டினார், பயங்கரமா திட்டினார், மாயக்காரர்களேன்னு சொன்னார். அதெல்லாம் நினைச்சோம், அவங்களும் ஷாக்ல இருக்கலாம், என்ன நம்ம தலைவர்களை இப்படி திட்டாரு அப்படின்னு அதிர்ச்சியில் அவங்க இருக்கலாம், மூச்சடிச்சு போயிருக்கலாம். அதெல்லாம் மறந்துடுங்க. உங்க மனதுல எது இருக்குதோ அது எல்லாத்தையும் ஓரத்துல தள்ளுங்க. இதை கேட்டு உணருங்க, இதை கேட்டு உணருங்க. ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். தேவ குமாரனாக நான் என்னுடைய அதிகாரத்துல சொல்றேன், மற்றது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கேட்டு கேட்கறது மாத்திரம் இல்லை, காது கொண்டு வேலை இல்லை, உங்க மூளைக்கும் வேலை. கவனத்தோடு இதை பகுத்தறிந்து மூளையில இதை சிந்தித்து பார்த்து இதை யோசிச்சு 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 எந்த அளவுக்கு யோசிக்கணும், எந்த அளவுக்கு இதை யோசிக்கணும், இதை உணர்ற வரைக்கும், இதனால் அறிவு வர வரைக்கும் இதை கேட்டு உணரு, இதை கேட்டு உணரு. வேற எது இந்த பிரசங்கத்துல கிடைக்கலனாலும் புரிஞ்சுக்கலனாலும் நான் சொன்னதுல வாக்குல எது புரியலனாலும் ஓகே, இதை ஒண்டி புரிஞ்சுக்கப்பா. ஏன் இதை நீ புரிஞ்சுக்கலன்னா கம்ப்ளீட்டா கோணத்துல போயிடுறேன். இதை நீ புரிஞ்சுக்க ஏன் இதை கேட்டு உணர்றத பொறுத்து தான் உன்னுடைய நித்திய எல்லையே தங்கி இருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஆத்மாவை நீ காப்பாற்றிக்கணும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா இதை கேட்டு உணரணும். இதை கேட்டு உணராதனால தான் கோடானி கோடி மக்கள் வஞ்சகத்துல சுய வஞ்சகத்துல கள்ள போதகர்கள்கிட்ட குருடான தலைவர்களுக்கு பின்னாடி போறதுக்கு காரணமே இதை கேட்டு உணராததுனால தான். இதை கேட்டு உணர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா ரொம்ப வஞ்சிக்கப்பட்டுருவேன் நீ, உன் இதயமே உன்னை ரொம்ப வஞ்சித்துரும். இதை கேட்டு உணரப்பா, கேட்டு உணரு. இந்த இந்த காரியம் தான் ஒரு உண்மையான மதத்தையும் பொய்யான மதத்தையும் பிரிச்சு காட்டுற ஒரு காரியம். இதை கேட்டு உணரு. நீ தாத்தா வழியில போறியா, தேவனுடைய பரலோக வழியில போறியா, இதை பொறுத்து தான் இருக்கு. கேட்டு உணர். நம்ம கேட்போமா, நம்ம கேட்போமா? கடவுளுடைய தீர்க்கதர்சிகளே மகா பெரிய தீர்க்கதர்சி, அவர் சொன்னாவே போதும், அவரு சொன்னாவே போதும். கடைசி வார்னிங்கா அவருடைய வார்த்தையில, அவருடைய அதிகாரத்துல வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரத்தோடு வந்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கேட்டு உணருங்கன்றார். ஒண்ணு இதை கேட்டு உணரணும், இல்லைன்னா நம்ம அழியணும் சரிங்களா? நோ ஆப்ஷன், கேட்டு உணரணும். ஆனா இது கேட்டு உணர்றதுதான் நம்மளுக்கு கஷ்டம். எப்படிங்க நீங்க கேட்டு உணர்வீங்க? இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? கேட்டு முடிஞ்சிச்சுப்பா, சண்டே கேட்டோம், பிரசங்கம் முடிஞ்சிச்சுன்னு போயிருவீங்க. எத்தனை பேர் உணர்வீங்க இத? சோ இம்பார்ட்டன்ட். ஒரு ஆலோசனை கொடுக்கவா, கேட்டு உணரணும்னா ஒரு காரியத்தை மனதுல நிக்க வச்சு திருப்பி 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 யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இதயத்துல எல்லாம் பாதிக்கும் படிக்கும், உணரும் படிக்கு தான் செய்யும். அதுக்கு நேரம் நமக்கு எங்க இருக்குது? கூடவே நமக்கு பிசாசு கொடுத்த கை மொபைல் இருக்குது இல்லையா? எப்ப பாரு நம்ம உணராத படிக்கு யோசிக்காத படிக்கு கையிலேயே நோண்டிக்கிட்டு இருக்குது. நமக்கு யோசிக்கிறதுக்கே நேரம் இருக்கா? அது கையில வச்சுக்கிட்டு இருந்தா தூங்கும் போது கூட யோசிக்க முடியறது இல்லை. கையில வச்சுக்கிட்டே அதை பார்த்துட்டே தான் தூங்கிடுது. பக்கத்துல வச்சுக்கிட்டு யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லையே. There's no time to think. ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்லிட்டா, இன்னைக்கு அந்த மொபைல ஓய்வு நாள், இன்னைக்கு தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரம் அந்த மொபைல சுவிச் ஆஃப் பண்ணி எங்கன்னா வச்சுட்டு போய் ஆழமா இந்த காரியத்தை கேட்டு படிச்சு இதை உணர். இது எவ்வளவு முக்கியம்ன்றதை ஆழமா சிந்திச்சு பாருங்க. என்ன இந்த சத்தியம்? நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய மிக மிக பெரிய பிரச்சனை வெளியில இருக்கிற எந்த காரியமும் இல்லை. தேவனிடத்தில் நம்முடைய ஐக்கியத்தை கெடுக்கிற காரியம், ஆராதனையை கெடுக்கிற காரியம், நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ற காரியம், வெளியில எந்த காரியமும் இல்லை. நம்மளை தீட்டுப்படுத்துற காரியம் நம்ம இருதயத்துல இருக்கு. என் இருதயத்தின் வெளிப்பாடுதான் எல்லா காவலோடும் இருதயத்து காவல் போடு. ஏன் அதுல இருந்து வர்றதுதான் உன் குடும்ப வாழ்க்கை, அதுல இருந்து வர்றதுதான் உன் வாழ்க்கை, த இஷ்யூஸ் ஆஃப் லைஃப், உன் வேலை கீழே எல்லாமே இருக்கிறதுக்கு நிலைமை உன் இருதயம் தான் காரணம். நம்ம இருதயம் தான் காரணம். இருதயம் தான் காரணம். அது பார்க்கிறோமா, எல்லாமே இருதயத்திலிருந்து வருது. இதை கேட்டு உணர்வதற்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு அறிவுரையா சொல்றேன். முதலாவது, இயற்கையாக நம்முடைய இருதயம் எவ்வளோ அகோரமானது என்ற ஒரு ஆவிக்குரிய வெளிச்சத்தோடு நமக்கு ஒரு அறிவு நாம் அடையணும். நம்ம இருதயம் எவ்வளோ மோசமானது, இதுக்கு தான் தியாலஜிஸ் வந்து டோட்டல் டிப்ராவிட்டி அப்படின்வாங்க. ஆமாம், நம்மெல்லாம் ரிஃபார்ம்டு, நமக்கெல்லாம் படியும் சீரழிவை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்றது இல்லைங்க. இது வெறும் அறிவு மாத்திரம் இல்லை, இது கேட்டு புரிஞ்சுக்கங்க, உணருங்க, உணருங்க. நம்ம இருதயம் எவ்வளோ கேடுள்ளது. இயற்கையாகவே ஆதாமின் பிள்ளைகளாக பிறந்த நாம், நம்ம இருதயத்திலிருந்து இந்த மாதிரி பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் இங்கிருந்து தான் வருது, என் இதயத்தில் இதெல்லாம் இருக்கேன்ற ஒரு அறிவு, ஆவிக்குரிய பிரகாசிப்புக்கிற வெளிச்சத்தோடு பரிசுத்தாவி நமக்கு எல்லாருக்கும் உணர்த்தும் அந்த அறிவை நம்ம அடையணும். நம்ம இருதயம் இந்த உலகத்தில் ரொம்ப விதத்தில் கட்டுப்படுத்தப்படுது. பராமரிப்பு கட்டுப்படுத்துது, பெற்றோர்கள் நம்மளை அடித்து வளர்த்ததுனால கட்டுப்படுகிறோம், பல விதங்களில் பொதுவான கட்டுப்படுத்துகிற கிருபை நம்மளை வெளிப்படுத்துது. ஆனாலும் இவ்வளோ கட்டுப்பாடுக்கு இருந்தாலும் எப்படிப்பட்ட பயங்கரங்கள் வெளிப்படுது பாருங்களேன் உலகத்தில். இந்த கட்டுப்பாடெல்லாம் இருந்தாலும் வெளியில் வர காரியங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஒரு குக்கரில், ப்ரெஷர் குக்கரில் வெளியில் வருகிற அந்த காற்றே இவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னா, அடக்கி வச்ச குக்கரில் அந்த குக்கருக்குள்ளே என்ன இருக்கோன்னு நமக்கு தெரியுமா? வெளி பொங்கி வருகிற காரியங்களே இவ்வளோ அருவறுப்புனா, அது வருகிற இருதயம் எவ்வளோ கேடுள்ள சாக்கடையாக இருக்கோன்றது நமக்கு தெரியுமா? அது வெறும் சீரியல் கில்லர் பண்ணவன் இருதயம் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் இருதயம், ஏன் இருதயம், அப்பேற்பட்ட இருதயம், அதான் வேதம் சொல்லுது. அந்த அறிவு ஆவியானவர் பிரகாசித்து உங்கள் இருதயத்தில் வெளிச்சத்தை அடித்து உங்கள் இருதயத்தை உங்களுக்கு காமிக்கிற வரைக்கும் வராது. அதை நம்ம ஒவ்வொருத்தரும் அடையும். அது நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை அப்படி பார்த்து மிரண்டு இருக்கிறீங்களா? உங்கள் இருதயம் எவ்வளோ அகோரமானது என்ற அறிவு உங்களுக்கு வந்திருக்கா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இதை இப்படி அடையிறதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக செஞ்சுற வரல, கெட்டவங்க ஆக வேண்டியதில்லை. ஆதாமில் பிள்ளைகளாக பிறந்தாவே நமக்கு போதும். தாவீது வந்து எவ்வளோ பக்திமானாக இருந்தவர், திடீர்னு பார்த்தா அவர் இருதயத்தில் சொல்லக்கூடாத வேசித்தனம், கேவலமான வேசித்தனம், திடீர்னு பார்த்தா அவருடைய இருதயத்தில் கொலை வருது. அவர் யோசித்து பார்த்து மிரண்டு போனார், எங்கேருந்து வந்துச்சுன்னு அதை ட்ரேஸ் பண்ணி பார்த்து என்னதை புரிஞ்சுக்கிட்டாரு, என் தாய் கற்பத்தில் என்னை பாவத்தில் என்னை கற்பம் தரித்தா, என் இருதயத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தாவீதுக்கு அந்த அறிவு வந்துச்சு. உங்களுக்கு வந்திருக்கா அந்த அறிவு? நம்ம எல்லாரும் அடையணுங்க. கேட்டு உணருங்க, கேட்டு உணருங்க. பாருங்களேன், அவருக்கு எங்கேருந்து வந்துச்சு, பரிசுத்தாவினுடைய வெளிச்சத்தோடு நமக்கு வரணும். இதை கேட்டு இந்த அறிவு வர வரைக்கும் தேவராஜ்யத்தின் பிள்ளைகளுடைய அடையாளங்கள் நம்மளை பார்க்கவே முடியாது. ஏன்? இந்த அறிவு வர ஒரு மனுஷனுக்குத்தான் தேவராஜ்யத்தின் அடையாளங்கள் அவனுக்குள்ள பார்க்கலாம். என் இருதயத்தின் அகோரத்தை, கொடுமையை, பயங்கரத்தை நான் பார்த்து உணரும் போது, பரிசுத்தாவி எனக்கு உணர்த்தும் போது தான் ஒரு மனுஷன் எப்படி மாறுறான். அவனுக்கு முதல் அடையாளம் தேவனுடைய ராஜ்யத்தின் அடையாளம் என்ன? மலைப்பிரசங்கத்தில் சொன்ன மாதிரி, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், அவனுக்கு தாங்க வரும். அப்படி அவனுக்குத்தான் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். அப்படித்தான், அதுதான் பரலோகத்துக்கு போற ஏனி அப்படின்னாரு வாட்சன். அந்த ஒரு ஆவியில் எளிமை உள்ளவனாக, துயரப்படுகிறவனாக, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவனாக அப்படியே போனா என்ன வருது? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வழியா போனா தான் நம்ம இருதயம் சுத்தம் அடைய முடியும். உங்களுக்கு அந்த இருதயத்தின் அகோரத்தை, உங்க இருதயத்தின் கேவலத்தை, பயங்கரத்தை, அபாத்த தன்மையை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? பார்க்கும்போது தாங்க இந்த குணம் வரும். நிறைய பேருக்கு அந்த குணத்தை உணர்றதில்ல. பரிசெயர்கள் மாதிரி வெளிநாடகம் போடுறது, சத்தியத்தினால் இடரல் அடையிறது. பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு பக்தி வேஷம் போடுறது, ஒரு ஆவி எவனுக்கு ஆவியில் எளிமை வரும், அந்த இருதயத்தின் அகோரத்தை பயங்கரத்தை இருதயத்தின் கொடுமையை பார்த்தவனுக்கு உடனே வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன் என்ன, நான் எவ்வளவு மோசமானவன், எவ்வளோ எந்த விதமான ஆவிக்குரிய நன்மையும் எனக்கு இல்லை இல்லையே, எந்த இதுவும் இல்லையே, ஆவியில் நான் ரொம்ப பிச்சைக்காரன்ற ஒரு ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ஒரு மனுஷனுடைய இருதயம் அகோரத்தை பார்க்கும்போது தான் வருது. பாருங்களேன், வெளியில எந்த காரியமும் இல்லை, என் இருதயம் தான் எல்லா தீட்டுக்கும் ஊற்று, அங்கிருந்து தான் எல்லா கெடுதலும் வருது. இதை கேட்டு உணர், கேட்டு உணர். நம்மளும் ரிஃபார்ம் சர்ச் சொல்லி இதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோங்க, இதெல்லாம் டோட்டல் டிப்ராவிட்டி இர்ரெசிஸ்டபிள் கிரேஸ்னு ஒரு கிளிக்குள்ள சொல்றதுன்னுவோம். கிளி சில கிளிங்க பேசும் தெரியுங்களா, அதை வாங்கி வச்சு அதுக்கும் சொல்லி கொடுக்கலாம். டோட்டல் டிப்ராவிட்டி சொல்லு, அதுவும் சொல்லும் டோட்டல் டிப்ராவிட்டி இர்ரெசிஸ்டபிள். கிளிப்புள்ள சொல்ற மாதிரி அறிவுங்க இல்லைங்க, நாட் அகடமிக் நாலேஜ். ஆண்டவர் சொல்ற கேட்டு உணர், யூ நோ அவுட் டிப்ரேவ்ட் ஹா, உயிர்தான் எவ்வளவு சீர்கெட்டதுன்ற அறிவு அதை பார்த்து மிரண்டு இருக்கிறியா, அதனால் உனக்கு ஆவியில் எளிமைத்தனமோ துயரத்தனமோ வந்திருக்குதா, இது இல்லாம தான் ஒழுங்கான ஜபம் இல்லை. ஏ இது வர வரைக்கும் ஏசு ஒரு லக்ஸரி தான் நமக்கு, சபை ஒரு லக்ஸரி தான். லக்ஸரினா தெரியுதா, நம்ம காரை வச்சுக்கிற மாதிரி, இதெல்லாம் ரொம்ப அவசியம் கிடையாது எனக்கு, சும்மா வச்சுக்குவேன். இது இல்லாதனால தான் ஜபம் சரியில்லை, வேத வாசிப்பு சரியில்லை. ஞாயிற்றுக்கிழமை வண்டி வந்து ஒரு ரெக்க ஒரு மயிலாட்டம், மயிலாட்டம் தெரியுமா, மயில் வந்து டான்ஸ் ஆடும் தெரியுங்களா, மயில் வரும்போது வந்து தன் ரெக்கையை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு டான்ஸ் ஆடும், அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பரிசையன் மாதிரி வந்து கெடான இதயத்தை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப பக்திமான் அப்படின்னு, ஆண்டவரே நான் அவங்கள மாதிரி இல்லை இவங்கள மாதிரி இல்லை, எவ்வளோ அறிஞ்சிருக்கிறேன் எவ்வளோ பயில் படிச்சிருக்கிறேன், உங்கள் இதய நிலைமை எப்படி இருக்கு, அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்களேன், இது நான் இங்க உணர்றீங்களா, உங்க இதயத்தின் கேடான நிலைமை, இதயத்தின் சில சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் காண்டி உங்க இதயத்தை கட்டுப்படுத்தாம விட்டாருன்னா நீங்க எந்த நிலைமைக்கு போக முடியும், எவ்வளவு அசிங்கம் உங்க இதயத்துல இருக்குன்னு முதல்ல உணரணுங்க. அதை உணராம ஒரு ஆவிக்குரிய நன்மையும் நடக்க போறது இல்லை. சிறு பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்க, இன்னும் திருமணம் ஆகாதவங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு உங்க இதயம் எவ்வளவு மோசம்னு தெரியுமா, சின்ன பிள்ளைங்க கேட்கணும் கவனமா, உங்க இதயம் எவ்வளவு மோசம்னு தெரியுமா, உங்க அப்பா அம்மா அவங்க திட்டம் போது கட்டுப்படுத்தும் போது ரூமுக்குள்ள போய் அவங்கள சபிக்கிறதும் அவங்க மேல திட்டுறதும் எவ்வளவு கோவப்படுறீங்க, இந்த வீட்டுல ஒரு ஃப்ரீடமே இல்லை, இந்த வீட்டுல எவ்வளவு சொல்ல கொடுக்குறாங்க அப்படின்னு, அதை செய்ய முடியல இதை செய்ய முடியல எவ்வளவு இது பண்றீங்களே, உங்க இருதயம் அந்த சபிக்கிற இருதயம் கோவப்படுற இருதயம் ஆண்டவர் காண்டி கண்ட்ரோல் பண்ணலன்னா நான் சொல்ற உங்க அப்பா அம்மாவை நீங்க மர்டர் கூட பண்ணிருவீங்க, உங்க அக்கா அம்மா அப்பா அம்மாவை எழும்பி கத்தியில கூட குத்தி கொலை கூட பண்ற ஆளுங்க. ஐயோ அந்த நிலைமைக்கெல்லாம் நாங்க போக மாட்டோங்க பாஸ்டர். நோ, நீங்க போவீங்க, ஆண்டவர் உங்க கட்டுப்படுத்தலாம், நீங்க ஒழுங்கா இருக்கிறதுக்கு நீங்க ஒழுங்கா இருக்கிறீங்கன்னு இல்ல, ஆண்டவர் உங்களை கட்டுப்படுத்திருந்தார். அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள்ள இருக்கு, எல்லா கொலைபாதங்களும் இருதயத்திலிருந்து வருகிறது. ஆண்களா இருக்கிறீங்க, பெண்களை பார்க்கறீங்க, பெண்களை பார்த்து இச்சிக்கிறீங்க, அவங்கள பார்த்து ரூடா பார்க்கிற பார்வைகள் சூழ்நிலைகளுக்காண்டி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு சீரியல் ரேபிஸ்டா தான் நீங்க இருந்திருக்கணும். நீங்க இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிறதுக்கு காரணம், ஒரே காரணம், தேவன் கட்டுப்படுத்துகிற கிருபனாலத்து. அப்படி உங்க இருதயத்தை பார்த்துருக்கிறீங்களா, தேவன் கட்டுப்படுத்துகிற கிருபன்னு பார்க்காம நம்மள நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா, ஹாரிபிள் பீப்புள், நம்ம இதயம் ரொம்ப மோசம், நம்ம இதயத்துல இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கேடுகளும் வரக்கூடியவர்கள் நாம், அந்த அறிவு உங்களுக்கு வந்திருக்குதா. பெண்களா இருக்கிறீங்க, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க, மற்றவங்களை பார்த்து கோவப்படுறீங்க, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆண்டவர் காண்டி உங்களை விட்டிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு சீரியல் மர்டர்ஸா, ஒன்னும் இல்லை, எத்தனையோ பேரை கொண்டு குவிச்சிருப்பீங்க, நீங்க கொலைங்க செஞ்சிருக்கலாம் நீங்க, ஆனா செய்யாததுக்கு ஒரு காரணம் நீங்க நல்லவங்கன்றதுனால இல்ல, ஆண்டவர்களை கட்டுப்படுத்துறதுனால. இப்படிலாம் நம்ம இதயத்தை பார்க்கிறோமா, கடவுள் இந்த வெளிச்சத்தை கொடுக்கும் போது இந்த மயிலாட்டம்லாம் நின்று போயிடும், வந்து நான் எவ்வளோ பக்திமான் அப்படின்னு ரெக்கெல்லாம் விரிச்சுக்கிட்டு பரிசேன் மாதிரி நான் ரெண்டு நாள் உபவாசம் பண்ணிக்கிறேன், அதை காணிக்க கொடுக்குறேன், அதெல்லாம் நின்று போகும். ஐயா நான் பாவி, நான் பாவி, இந்த உலகத்திலேயே வந்து ஆராதனையில வந்து தலை குனிஞ்சு ஆண்டவரே இந்த உலகத்துல பார்த்த மிக கேடான மிக மோசமான கொலகாரன் ரேபிஸ்ட் திருட நான் தான் ஆண்டவரே அப்படின்னு தான் வந்து மன்றாடி கேட்போம், என் மேல இறக்கம் காட்டு ஆண்டவரே. அது உங்களுக்கு ஆயிருக்கா, அது இல்லாம அந்த ஆகலைன்னா நான் சொல்ற ஒண்ணுமே நடக்க முடியாது. ஒண்ணுமே நடக்க முடியாது. அதனால தான் கேட்டு உணருங்கள். அது ஆகாம போச்சுன்னா மறுஜென்மத்தின் அவசியம் உங்களுக்கு உணர முடியாது, உங்க இதயத்தின் நலமும் உங்களுக்கு பார்க்க முடியாது. ஓகே, முதலாவது அது ஆகணுங்க. ரெண்டாவது, இந்த இதயத்தின் நிலைமை நமக்கு மாத்திரம் இல்ல, மற்றவர்களுக்கும் இப்படித்தான் இருக்கு. நம்ம உணரணும், காஸ்பல் சொல்ற வேலையில நம்ம உணரணும். நம்ம வீடு பக்கத்துலங்கிறாங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க அப்புறம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அருமையானவங்க, இல்ல ஆண்டவர் அவங்களை கட்டுப்படுத்தி வச்சிருப்பதுனால தான். அவங்கள விட்டோம்னா பயங்கரமா மாறலாம். அப்படி மக்களை பார்த்தோம் நமக்கு ஏன் பாரம் வராம இருக்கும், யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப நல்லவங்க, ரொம்ப டீசென்டானவங்க, ரொம்ப ஒழுங்கானவங்க, இல்ல தேர் ஹாரிபிள் ஹார்ட், அவங்களுக்கு பயங்கரமான இதே இருக்குன்னா, விசேஷமா நம்ம பிள்ளைகள்ல இதுதான் நமக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு இருக்கிற பாரம். இந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் அழகான பிள்ளை, கியூட்டா பாக்குறதுக்கு தேவசூதி மாதிரி இருக்கு, ஏஞ்சல் மாதிரி இருக்கு. ஆனா அந்த பிள்ளைக்காகத்தான் கண்ணீரோடு ஜபிக்கணும். அந்த அழகான பிள்ளைக்குள்ள இதெல்லாம் கிளம்பி வருகிற இருதயம், மோசமான இருதயம் இருக்கு. நாளைக்கு எந்திரிச்சு என்னையே கொலை பண்ணக்கூடிய இருதயம் அந்த புள்ளைக்குள்ள இருக்கு. அந்த புள்ள ஒரு திருடனா மாறலாம், ஒரு வேசியா மாறலாம், ஒரு கவர்ச்சி நடிகையா மாறலாம், என்னென்னவோ மாறிடலாம். அந்த புள்ளையினுடைய இருதயத்தின்படி விட்டணும். அப்படிப்பட்ட புள்ள நமக்கு இருக்கு. அந்த புதயத்தின் இருதயத்தை அப்படி பார்த்தோம்னா நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டோம். பிள்ளை வளர்ப்புல கவனத்தோடு இருப்போம். அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு ஜபிக்கிறதுல ஆண்டவரையை காப்பாற்றணும்னு ஒரு கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டோம். நிரபம் பகலும் கண்ணீரோடு ஆண்டவரே நாள் முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு வளர்க்குற ஆண்டவரே, ஆனா நீங்க மட்டும்தான் அதுக்கு ஒரு புது இதயத்தை கொடுக்க முடியும். என் பிள்ளைய காப்பாற்றும் ஆண்டவரேன்னு தான் நம்ம பிள்ளையினுடைய இதயத்தை பார்ப்போம். எவ்வளோ முடியுமோ அந்த பிள்ளைய கட்டுப்படுத்தி நல்ல உதாரணம் கொடுத்து தேவ வசனத்தை கொடுக்க பார்ப்போம். அப்படிதான் மற்றவங்கள பார்க்கணும். நம்ம இருதயத்தை இப்படி ஒரு சீரழிவை நம்ம உணர்ந்தவர்களுக்கு தேவன் ஆராதிக்கணும்னா ஒரு தீவிரமான இருதய சுத்திகரிப்பு நமக்கு ஏற்படும். நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா தீவிரமான இருதய சுத்திகரிப்பு நமக்கு ஏற்படும். ஏன்னா ரெவலேஷன் 21:27 என்ன சொல்லுதுன்னா, தீட்டுப்பட்ட எந்த காரியமும் பரலோகத்தில் இருக்காது. தீட்டுப்பட்ட எந்த காரியமும் எப்படி எனக்கு இருதய சுத்திகரிப்பு வர முடியும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:25 சொல்லுது, புறமதஸ்தர்களையும் விசுவாசத்தினாலே இருதய சுத்திகரித்தார். நமக்கு சுத்திகரிப்பு எப்படி வருது? அவங்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு புறமதஸ்தர்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஏசு கிறிஸ்துவை பாவ மன்னிப்புக்கு அவர்கள் விசுவாசித்து போகும்போது பரிசுத்தாவி வரத்தை கொடுத்து அவர்களுக்கு இருதய சுத்திகரித்தார். உங்களுக்கும் உங்க இதயத்தின் அகோரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதயத்தை சுத்திகரிக்கிறது ஒரே வழி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ பாவ மன்னிப்புக்குன்னு நம்ம நம்பி அவர் வாக்கு தத்துவத்தை நம்பி போகும்போது அவர் என்ன ப்ராமிஸ் பண்றாரு தெரியுமா? உண்மையா நீங்க போனீங்கன்னா, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், உண்மை நம்புற, நீ செஞ்ச கிரியையை நம்புறன்னு போகும்போது அவர் என்ன ப்ராமிஸ் பண்றாரு? நான் உனக்கு ஒரு புது இதயத்தை கொடுப்பேன், ஒரு நியூ ஹார்ட் இல்லைங்களா? அவர் கொடுத்தாத்தான் அந்த இருதயத்தை அவர்கிட்ட வாங்கினா மட்டும்தான் ஆண்டவரை வந்து நல்லா ஆராதிக்க முடியுமே தவிர, இல்லைன்னா மயிலாட்டம், பரிசேயர் மயிலாட்டம் தான் நம்ம போட்டுட்டு இருக்க முடியும். வந்து வந்து நான் எவ்வளவு நல்லவன், ஒரு நாடகம் தான் போட முடியும். அப்படிப்பட்ட ஆராதனை ஆண்டவர் அறிவிருக்கிறார். உங்க இதயத்தின் அகோரத்தை நீங்க பார்த்து இயேசு கிட்ட போனா, இயேசு கிட்ட போய் அவர் ஒரு ப்ராமிஸ் பண்றாரு, என்கிட்ட வந்து என்ன நம்புனா உன் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, உனக்கு புது இதயத்தை கொடுத்து, புது இதயத்தை கொடுத்து தேவனை ஆராதிக்கும்படி நான் செய்யறேன். நீ நம்மளால செய்ய முடியாது, அவர் மட்டும்தான் செய்ய முடியும். கடைசியாக, கடைசி பயன்பாடு, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தீவிரமான மன மறுஜன்மத்துல நம்ம மனமாற்றத்துல ஒரு பெரிய புரட்சியான ஒரு இதய மாற்றம் ஏற்பட்டாலும், விசுவாசிகளா இருக்கிற நமக்கு எஞ்சி இருக்கிற பாவம் இருக்கு. அந்த இந்த இருதயத்தை நம்ம தொடர்ந்து காக்கலனா ஆண்டவர் சொன்ன தீட்டுப்படுத்துகிற அந்த காரியங்கள் நம்ம எஞ்சி இருக்கிற பாவம் நம்ம இருதயத்திலையும் கொண்டு வர முடியும். கடைசி பயன்பாடு, விசுவாசிகளா இருக்கிற நமக்கு உண்மையாவே ஆண்டவர் மறுஜன்மம் அடைந்து நமக்கு புது இருதயத்தை கொடுத்துதான் இருக்கிறார், ஆனா நமக்குள்ள என்னமோ இருக்கு, எஞ்சி இருக்கிற பாவம் இருக்கு. நம்ம இருதயத்தை நாம் காக்காமல் இருந்தோம் ஆனால் அந்த எஞ்சி இருக்கிற பாவம் வல்லமையா நம்மளை மேற்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் விசுவாசிக்குள்ள இருந்தும் வந்து அவனை தீட்டுப்படுத்தும்படிக்கு செஞ்சிட முடியும். ஆகவே ஒரு விசுவாசியுடைய மிக மிக முக்கியமான கடமை என்ன இருக்க முடியும் இந்த உலகத்துல? என்ன தெரியுமா? என் இருதயத்தை காப்பு. அதை விட வேற இம்பார்ட்டன்ட் இல்லைங்க நமக்கு. உங்களால புரியுதா?
அதை விட வேற கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம இருதயத்தை சரியா வச்சுக்காம நம்மளால செய்யவே முடியாது. ஏன் விசுவாசி ரட்சிக்கிற விசுவாசம் எது? இருதயத்திலிருந்து விசுவாசிக்கிறது. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற பலி என்ன? நொறுங்குண்ட இருதயம். அதைத்தான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உண்மையான விருத்த சேதனம் என்ன? இருதயத்தில் ஏற்படுகிற விருத்த சேதனம். உண்மையான கீழ்ப்படிதல் இருதயத்திலிருந்து செய்யற கீழ்ப்படிதல். கிறிஸ்து நமக்குல எதுல வாசம் பண்றாரு? நம்ம இருதயத்துல தான் வாசம் பண்றார். நம்ம ஜெபிக்கிறது ஊக்கத்தோடு இருதயத்திலிருந்து ஜெபிக்கணும். நம்ம பாடுறது சந்தோஷத்தோடு இருதயத்திலிருந்து பாடணும். நம்ம வேதத்தை வாசிக்கிறது தாழ்மையான இருதயத்தோடு சொல்லும் ஆண்டவர். அந்த இருதயம் சரியில்லைனா எதை செஞ்சோம் பிரயோஜனம் இல்லை, எது செஞ்சோம் நன்மை இல்லை. புரியுதுங்களா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இருதயத்துல தான் பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில எல்லாமே காரணம், வெளியில இருக்கிற எந்த காரணமும் இல்லை, பிரச்சனை நமக்கு உள்ள. ஆண்டவர் இந்த வசனங்களை கேட்டு உணரும்படி நமக்கு செய்யட்டும். தொடர்ந்து இதை பத்தி படிப்போம். அடுத்த வாரம் இதை நிறைய பயன்பாடுகளோடு நம்ம படிச்சு முடிக்கலாம். ஜெபம் பண்ணி நல்ல தேவனே, இந்த சத்தியங்களை சிந்திக்க, இந்த கஷ்டமான சத்தியங்களை யோசிக்க, பகிர்ந்துக்க என்னுடைய பலவீனமான நிலைமையிலையும் நான் இந்த காரியங்களை பகிர்ந்துக்க எனக்கு உதவி செய்திருக்கிறீர் அப்பா. என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலத்தை தந்து உங்களுடைய மக்களுக்கு இந்த சத்தியம் புரியும்படிக்கு, அவர்கள் எல்லோரும் இதை கேட்டு உணரும்படிக்கு கிருபை பாராட்டும். ஆவியானவரே, பல தடைகளில் இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இந்த ஜூம் ஆப் மூலமா எத்தனை பேருக்கு இதை சேர்ந்திருக்கோம்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நீ இந்த மக்களுக்கு இது எவ்வளவு அவசியம், தேவகுமாரன் கேட்டு உணரும்படிக்கு எவ்வளவு வலியுறுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள எல்லோருக்கும் கிருபை பாராட்டும். எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.